الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما المؤمنون إخوة فأصلحوا بين أخويكم واتقوا الله لعلكم ترحمون صدق الله العظيم அன்பான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா இப்படியான பயான் மஜ்லிஸ்களை மூலமாக மார்க்கத்தை விளங்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருகிறான். இது எங்களுடைய கட்டித்தனத்தால் அல்ல, அல்லாஹ் எங்களை விரும்பி எங்களை இப்படிப்பட்ட மஜ்லிஸ்களை உட்காரக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியிலே நாம் முக்கியமான ஒரு விடயத்தை உங்களோடு பேசிக் கொள்ளலாம் நினைக்கிறேன். நோயாளியுடைய வீட்டிலே போய் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த நோயாளிக்கு நாங்கள் என்ன கடமை செய்ய வேண்டும், நோயாளி வீட்டுக்கு போகின்ற போது நோய் விசாரிக்க செல்லக்கூடியவருக்கு எவ்வளவு கூலி இருக்கிறது, எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது, அதே போல நோயாளிக்கு எவ்வளவு சிறப்புகள் இருக்கின்றன போன்ற விடயங்களை இன்றைய பயானிகளோடு பார்ப்போம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளிக்குரிய சிறப்புகளை ஏராளமாக சொல்லி தந்தார்கள். அது மாத்திரமல்ல, நோயை விசாரிக்க செல்லக்கூடியவர்களுக்கும் சிறப்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். எந்த அளவென்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கஷ்டம், ஒரு நோய், ஒரு கவலை, துன்பம் எந்த அளவென்றால் ஒரு மனிதனுடைய காலிலே குத்துகின்ற முள்ளாக இருக்கட்டும், அந்த முள்ளாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய பாவங்களை அதன் மூலமாக அல்லாஹ் மன்னிக்கிறான் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸா இருக்கிறது. எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்த வகையிலே இந்த உலகத்திலே வாழுகின்ற போது அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், நோய்கள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் நன்மைகளை கொடுக்கிறான். இன்னொரு விடத்தம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், அவனுக்கு நன்மையாக ஆகிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அதன் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவருடைய பாவங்களை மாற்றி அமைக்கிறான், பாவங்களை நன்மைகளாக ஆக்கி கொடுக்கிறான். அதே போன்று அவனுடைய பாவங்களை அல்லாஹ் அழிக்கிறான். எப்படி அழிக்கிறான், எப்படி பாவங்களை மன்னிக்கிறான் என்றால், அல்லாஹ் ஒரு மரத்திலே இருந்து காய்ந்த இலைகள் எப்படி கீழே விழுகிறதோ, அந்த இலைக்கும் கஷ்டம் இல்லாமல், மரத்துக்கும் கஷ்டம் இல்லாமல் இலைகள் எப்படி உதிர்கிறதோ, அதே போன்று அந்த மனிதனுடைய பாவத்தை அல்லாஹ் கஷ்டம் இல்லாமல் அவனை விட்டு அதை நீக்கி விடுகிறான் என்ற செய்தி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார், ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளுக்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான், அந்த கவலைகளுக்கெல்லாம் பகரமாக நாளையிலே நன்மையாக ஆக்கி கொடுக்கிறான் என்ற செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே ஒரு முஸ்லிமுக்கு ஏற்படக்கூடிய நோய்க்கு நன்மை இருக்கிறது, ஒரு நோய்க்கு அவனுடைய அந்தஸ்து கூட்டப்படுகிறது, நோயின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே நெருக்க முடியவனாக மாறுகிறான் என்ற செய்தியை ஹதீஸ்கள் மூலமாக காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு நோய்வாய்ப்படுகின்ற போது, ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுகின்ற போது அந்த மனிதனுக்கு அல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். திடீரென்று மௌத்து வந்து விட்டால் எங்களுக்கு தௌபா செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. சில வேளை திடீரென்று மௌத்து வந்து விட்டால் எங்களுடைய கடன்களை கொடுத்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்காது. திடீரென மௌத்து வந்து விட்டால் எங்களுக்கு திருந்திக் கொள்ள வாய்ப்பு கிடைக்காது. அதனால் சில நோய்களை எல்லாம் தருகின்ற போது நாங்கள் தௌபா செய்வதற்கும், நாங்கள் திருந்திக் கொள்வதற்கும், எங்களுடைய கடனைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடனைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும், அடியாளர்கள் செய்ய வேண்டிய கடனைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் இந்த நோய்கள் உதவி கொண்டிருக்கின்றன. எனவே ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோயின் மூலமாக அந்த மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்ற செய்தியை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு நோயாளிக்கு எப்படி அல்லாஹ் சிறப்பை கண்ணியத்தை கொடுக்கிறானோ, அந்த நோய் மூலமாக எப்படி பாவத்தை மன்னிக்கிறாரோ, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியுடைய வீட்டுக்கு நாங்கள் போனால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற செய்தியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது ஒரு மனிதன் நோயாளியுடைய வீட்டுக்கு சென்றால் அந்த மனிதன் நோயாளிக்கு ஆறுதல் வார்த்தை கூறி அவருக்காக துவா செய்ய வேண்டும். நோயாளியுடைய வீட்டுக்கு போனால் நோயாளிக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்ல வேண்டும். கஷ்டமான வார்த்தைகளை சொல்லக்கூடாது, இந்த நோய் குணமாகாது, நீங்க மௌத்தாகி விடுவீங்க, இப்படியான வார்த்தைகளை சொல்லக்கூடாது. அந்த நோயாளிக்கு ஆறுதல் வார்த்தைகளை சொல்ல வேண்டும். நோய் என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒன்றுதான். எனவே உங்களுக்கும் அல்லாஹ் நோயை தந்திருக்கிறான், எங்களுக்கும் நோய் வந்ததுதான், எங்களுக்கும் உடம்பிலே நோய் இருக்கிறது தான். எனவே அல்லாஹ் அந்த நோய் மூலமாக அவனுடைய அந்தஸ்தை கூட்டுகிறான், அல்லாஹ் அவங்களோட பாவங்களை மன்னிக்கிறான், இந்த நோய் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு நிறைய சிறப்புகளை தருகிறான் என்று அந்த நோயாளிக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூற வேண்டும். ஆனால் இந்த சமூகத்திலே என்ன நடக்கிறது? உதாரணமாக ஒரு வாகனத்திலே செல்லக்கூடியவர்கள் ஒரு வீதி விபத்திலே திடீரென்று சிக்கி என்ன செய்கிறார்கள்? உதாரணமாக சொல்லப்போனால் 5 பேர் போகக்கூடிய ஒரு வாகனத்திலே விபத்திலே சிக்கி ஒருவர் இறந்து விட்டால் ஏனைய 4 பேர் வைத்தியசாலையில் இருக்கிறார். ஆனால் வைத்தியசாலையில் இருக்கின்ற 4 பேருக்கும் தெரியாது எங்களோடு வந்த ஒருவர் மௌத்தாகி விட்டார் என்று தெரியாது. நோய் விசாரிக்க செல்லுகின்ற ஏனையவர்கள் அந்த 4 பேருக்கு முன்னால் சொல்கின்றார்கள், உங்களோடு வந்த ஒருவர் மௌத்தாகி விட்டார் என்று சொல்கின்ற போது அந்த நோயாளி வருத்தப்படுவார், கஷ்டப்படுவார். அதனால் நோயாளிக்கு ஆறுதல் வார்த்தை கூற வேண்டும், கஷ்டமான வார்த்தைகளை கூறக்கூடாது. அவருடைய உறவுகள் இறந்து போனால் அதை நாம் அவர்களிடத்தில் சொல்லாமல் மறைக்க வேண்டும். அவருடைய உள்ளத்துக்கு பாரமான காரியங்களை அவர்களுக்கு சொல்லக்கூடாது. எனவே முதலாவது நோயாளிக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல ஒன்று ஆறுதல் வார்த்தைகளை நோயாளிக்கு சொல்ல வேண்டும். இது இபாதத், இது வணக்கம். நாங்க நினைக்கிறது சொல்கிறது மட்டும்தான் இபாதத், குர்ஆன் ஓதுறது மட்டும்தான் இபாதத், திக்ர் செய்யறது மட்டும்தான் இபாதத், இதெல்லாம் இபாதத். அதே போல நோயாளிக்கு ஆறுதல் வார்த்தை கூறுவதும் வணக்கம், அது ஒரு இபாதத், நன்மையை தரக்கூடிய ஒரு காரியம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நோய் விசாரிக்க செல்கின்ற போது நாம் நோய் விசாரிக்க செல்கின்ற நோயாளி முஸ்லீம் அல்லாத ஒருவராக இருந்தால், முஸ்லீமாக ஒருவராக இருந்தால் காரத வார்த்தைகளை கூறி அவருக்காக துவா செய்வது, முஸ்லீம் இல்லாத ஒருவராக இருந்தால் அவருடைய ஹிதாயத்துக்காக நாங்கள் துவா செய்யவே, யா அல்லாஹ் இந்த மனிதர் இவ்வளவு காலமும் இருந்தார், இஸ்லாம் இல்லாமல் தான் இந்த இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறார், இப்ப நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், இரு தருணத்தில் கூட இந்த மனிதனுக்கு அல்லாஹ் கலிமாவை கொடுத்து நசீபாக்கினால் நல்லமே என்று அந்த மனிதனுக்காக வேண்டி ஹிதாயத்துக்காக வேண்டி நாங்கள் துவா செய்ய வேண்டும். இது அடுத்த ஒழுக்கமாக இருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதன் நோயாளியிடத்திலே செல்கின்ற போது அந்த நோயாளிக்காக வேண்டி துவா செய்ய வேண்டும். அந்த துவாவின் மூலமாக என்ன கிடைக்கிறது? எங்களுக்கும் கூலி கிடைக்கும், அந்த நோயாளியுடைய பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிராமவாசியான ஒரு மனிதர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது அவரை நோய் விசாரிக்க சென்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா தஹூருன் இன்ஷா அல்லாஹ். அந்த கிராமவாசியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கவலைப்பட வேண்டாம், சஞ்சலப்பட வேண்டாம், அல்லாஹ் நாடினால் உங்கள் பாவங்களை நீக்கி தூய்மையாக்கி விடுவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோயாளிக்கு ஆறுதல் சொன்னார்கள். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ஒரு மனித நோயாளி வீட்டில் நடந்து கொள்ளக்கூடிய முறை, எங்களுடைய சொந்தங்கள் அல்லது எங்களுடைய உறவுகள் அல்லது எங்களுடைய பிள்ளைகள் அல்லது எங்களுடைய நெருக்கமானவர்கள் யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால் அந்த மனிதர்கள் போதக்கூடிய ஒரு துவாவையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் மூலமாக சொல்லி தந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கின்றார்கள். அவரை பார்க்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களோடு அவருடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து துஆ செய்துவிட்டு ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மேனியை வலது கையால் பிடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ ஓதினார்கள். அல்லாஹும்மா ஷ்ஃபி ஸஅதா, அல்லாஹும்மா ஷ்ஃபி ஸஅதா, அல்லாஹும்மா ஷ்ஃபி ஸஅதா. யா அல்லாஹ், இந்த ஸஅதுக்கு நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த ஸஅதுக்கு நீ குணம் அளிப்பாயாக. யா அல்லாஹ், இந்த ஸஅதுடைய நோயை நீ லேசாக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்த செய்தியை முஸ்லிமிலே காண முடிகிறது. அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு வருத்தம், ஒரு நோயாளி இடத்திலே சென்றார்கள். எப்படிப்பட்ட நோயாளி என்றால், சாதாரணமான ஒரு நோயாளி, சில நோய்களில் இருந்து தப்பிக்க முடியாத நோய்கள் இருக்கு, அப்படிப்பட்ட நோயல்ல, தப்பிக்க முடியுமான சாதாரண ஒரு நோயாளியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் விசாரிக்க சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது கையை அந்த நோயாளியுடைய மேனியிலே வைத்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை ஓதினார்கள். அஸ்அலுல்லாஹல் அலீம் ரப்பல் அர்ஷில் அலீம் ஐ யஸ்வியக இல்லா ஆஃபஹுல்லாஹு மின் தாலிகல் மரீத் மின் தாலிகல் மரத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை ஓதினார்கள். அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு குணத்தை கொடுப்பானாக, அல்லாஹு தஆலா இந்த மனிதனுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பானாக என்ற கருத்துப்பட அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நோயாளியுடைய மேனியை பிடித்து துஆ ஓதினார்கள். இன்னும் ஒரு விளக்கம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு நோயாளி நோய் விசாரிக்க செல்கின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுள்ள அந்த இடத்தை பிடித்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஸ்மில்லா 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 என்று அல்லாஹ்வின் பெயரால் ஒரு துவாவை மூன்று முறை பிஸ்மில்லா என்று சொல்லிவிட்டு ஓதுகின்றார்கள். அது என்ன துவா? அஊது பிஇஸ்ஸதில்லாஹி வகுத்ரதிஹி மின் ஷர்ரி மா அஜிது வஹாதிர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவை இப்படியே ஓதி அந்த மனிதருக்காக வந்து துவா செய்கின்றார்கள். எந்த அளவென்றால், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாக்களின் மூலமாக சில மனிதர்களுக்கு நிவாரணம் கிடைத்திருக்கின்ற செய்தியையும் ஹதீஸுகளிலே பார்க்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, சில மனிதர்களுக்கு நோய் வரும், அந்த நோய் மூலமாக நாங்கள் தப்ப மாட்டோம் என்று விளங்கிக் கொண்டால் அப்படிப்பட்ட நோயாளிகளும் ஒரு துவாவை ஓதுமாறு ஸல்லல்லாஹு சொல்லி தந்தார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய சந்தர்ப்பம், உயிர் பிரியக்கூடிய நேரம், இந்த தருணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவாவை செய்தார்கள். ஒவ்வொரு நோயாளிகளுடைய வாயிலே வரக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தையாக இருக்க வேண்டும். அல்லாஹும்மா ஃபிர் லீ, அல்லாஹும்மா ஃபிர் லீ, அல்லாஹும்மா ஃபிர் லீ வர்ஹம்னி. யா அல்லாஹ், என்னை மன்னித்துக் கொள்வாயாக. அந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கையிலே தப்பு தவறுகள் நடந்தால் என்னை மன்னித்துக் கொள்வாயாக. வர்ஹம்னி யா அல்லாஹ், உன்னுடைய இரக்கத்திலே என்னையும் நீ சூழ்ந்து கொள்வாயாக, எனக்கு இரக்கம் காட்டுவாயாக. வஅல்ஹக்னி பிர்ரஃபீகில் அலா, நாளைய மறுமையிலே என்னை உயர்ந்த நண்பர்களோடு சேர்த்துக் கொள்வாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தருவாயிலே ஓதிய துவாவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட கஷ்டமான நோய்கள் வருகின்ற போது இந்த துவாக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக் கொள்ள வேண்டும். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்துடைய சந்தர்ப்பத்திலே இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான ஒரு துவாவை ஓதுகின்றார்கள். நோயுடைய சந்தர்ப்பத்திலே மிக முக்கியமான ஒரு துவாவை ஓதுகின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்திலே ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்துக்குள்ளே நீர் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த தண்ணீரை எடுத்து தங்களுடைய மேனியிலே தடவினார்கள், முகத்திலே தடவினார்கள். தலைவினருக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை ஓதினார்கள். இறைவா, என்னுடைய பாவங்களை மன்னித்துக் கொள்வாயாக. இறைவா, இன்னை நாளை மறுமையிலே நல்லடியார்களோடு சேர்த்துக் கொள்வாயாக என்று சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிவிட்டு எம் எல்லாருக்கும் ஒரு செய்தியையும் சொல்லி தந்தார்கள். இன்னலில் மௌத்தி சக்கராத், இன்னலில் மௌத்தில சக்கராத், நிச்சயமாக ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் மௌத்தாகின்ற போது சக்கராத்துடைய வேதனையை, சக்கராத்துடைய கஷ்டத்தை அனுபவித்தே தீருவார்கள். மரண கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கிறது என்று சொல்லலாக அலைவசனம் சொல்லிவிட்டு நானும் மரணத்துடைய கஷ்டத்தை அனுபவிக்கின்றேன், ஒவ்வொரு மரணத்துக்கும் சக்கராத் இருக்கிறது என்ற செய்தி அருமை நாயம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி தருவாயிலே இந்த உம்மத்துக்கு எடுத்து எம்பினார்கள். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலே நோய்வாய்ப்படுகின்ற போது நாங்கள் நிறைய துஆக்களை ஓத வேண்டும். இந்த துஆக்களை மறந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா இந்த துஆக்கள் மூலமாக எண்ணிலடங்காத நிறைய நன்மைகளை தருகின்றான். அது மாத்திரமல்ல, ஒரு நோயாளி அப்படி துவாவை ஓதுகின்ற போது அல்லாஹ் அந்த நோய்க்குரிய சிஃபாவை கொடுக்கிறான். அப்படி இல்லை, அந்த நோயிலே அந்த அடியார் மௌத்தாகிவிட்டால் அந்த மனிதனுடைய விக்ரி மூலமாக, அந்த மனிதனுடைய ஆறுதலான அந்த வார்த்தைகள் மூலமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கு உள்ளில் அல்லாவது உள்ளத்தில் நிம்மதியை கொடுக்கிறான். அல்லாஹு தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மைன்னுல் குலூப், மனிதருடைய உள்ளங்களுக்கு அல்லாஹ் அமைதியை, நிம்மதியை, ஆரோக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹ்வுடைய விக்ரிலே வைத்திருக்கிறார். யார் அல்லாஹ்வை நினைவுபடுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் நிம்மதியை வைத்திருக்கிறார். எனவே ஒரு நோயாளி கட்டிலே படுத்துக்கொண்டு, ஒரு நோயாளி எழும்பாமல் படுத்துக்கொண்ட நிலைமையிலே தன்னுடைய நோயோடு இப்படிப்பட்ட துஆக்களை ஓதி வருகின்ற போது அந்த நோயாளியுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த நோயாளியுடைய கஷ்டங்களை அல்லாஹ் நீக்கி அந்த நோயாளிக்கு ஆறுதலை அல்லாஹ் கொடுக்கிறான், நிம்மதியை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிக்கு எப்படி சிறப்பு இருக்கிறதோ அதே போல நோயாளியுடைய வீட்டிலே நாம் சென்று நோயாளிக்கு என்ன துஆக்கள் ஓதுகின்றோமோ அதே போன்று அந்த நோய் விசாரிக்கு செல்லக்கூடிய மனிதர்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்ற செய்தியை மறுமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி தந்தார்கள். ஒரு மனிதன் நோயாளியை நோய் விசாரிக்க செல்கின்ற போது உயரிய பண்புகள், உயரிய நல்ல குணமுடையவனாக அந்த மனிதன் மாறுகிறான். அது மாத்திரமல்ல, நோய் விசாரிப்பதால் மனித நேயம் வெளிப்படுகிறது. ஒரு மனிதன் நோய்வாய்ப்படுகின்ற ஒருவனை பார்க்க செல்கின்ற போது மனிதன் மனிதனை மதிக்கிறான். யாராவது ஒருவருக்கு நோய் வந்து விட்டால் நாங்கள் நோயாளியை பார்க்க செல்கிறோம் என்றால், கண்ணியமானவர், சில நோயாளிகளுக்கு தெரியும் இவங்க தான் வந்திருக்கிறார்கள் என்னை பார்க்குவதற்கு, இன்னும் சில நோயாளிகளுக்கு இவர்கள் தான் என்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று தெரியாது. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு தெரிந்த நோயாளியோ தெரியாத நோயாளியோ அல்லது மீண்டும் பிழைக்கக்கூடிய நோய்கள் வந்திருக்கின்ற நோயாளியோ அல்லது அந்த நோயினால் இறந்து போகக்கூடிய அமைப்பிலே உள்ள பயங்கரமான வியாதிகள் நோய்கள் பிடித்திருக்கின்ற நோயாளியோ, அப்படிப்பட்ட நோயாளியை நீங்க பார்க்க செல்கின்ற போது நோயாளி உங்களுக்கு அறிமுகமானவரோ அறிமுகம் இல்லாதவரோ பரவாயில்லை, நோயாளி முஸ்லீமோ முஸ்லீம் அல்லாதவரோ பரவாயில்லை, யாரெல்லாம் நோய் விசாரிக்க செல்கின்றார்களோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பிலே ஒன்றுதான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளைய மறுமை நாளிலே அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு தஆலா ஒரு முஸ்லிமை நோய் விசாரிக்க செல்கின்ற போது அந்த முஸ்லிம் அல்லாஹ்விடத்திலே உயரிய ஒரு அந்தஸ்தை அவன் அடைந்து போகிறான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக ஒரு முஸ்லிம் நோய் விசாரிக்க சென்று திரும்பும் வரை சுவனத்தின் கனிகளை அவன் பறித்துக் கொண்டிருக்கிறான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதர் நோயாளியாக கட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார், அந்த நோயாளிக்கு பக்கத்திலே சென்று நோயாளியுடைய தலையை தடவி நோயாளிக்கு துவாவை ஓதி நோயாளிக்கு ஏதாவது அன்பளிப்பை கொண்டு வந்து கொடுத்து நோயாளியுடைய குடும்பங்களிடத்திலே நோயாளியை பற்றி விசாரித்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை, அவர் ஒரு மனத்தியானமோ இரண்டு மனத்தியானமோ இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் முழுவதும்
இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? சுவர்க்கத்து கனிகளை பறித்து கொண்டிருக்கிறார் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி முஸ்லிமே பதிவாகிக் கொண்டிருக்கிறார். சுவர்க்கத்து கனி என்றால் என்ன கண்ணியமானவர்களே? ஒரு மனிதன் சுவர்க்கத்திலே பழம் தின்ன வேண்டும் என்று நினைத்து விட்டால் போதும், பழம் எங்களுடைய நாவுக்கு வந்துவிடும். ஒவ்வொரு கனிகளும் கடிக்கின்ற போது, விழுங்குகின்ற போது ஒவ்வொரு ருசிகளை தரக்கூடிய கனிகளாக இருக்கும் சுவர்க்கத்து கனிகள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவர்க்கத்து கனியை அவன் பறித்துக் கொண்டிருக்கிறான் என்ற செய்தியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாம் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு எண்ணிலடங்காத நிறைய சிறப்புகளை தருகிறான். அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் நோய் விசாரிக்க சென்றால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த மனிதனுக்கு கொடுக்கின்ற சிறப்புகள் ஒன்றுதான். ஒரு மனிதன் நோய் விசாரிக்க சென்று ஒரு நோயாளிக்காக வேண்டி துவா செய்கிறான், அப்போது அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அந்த மனிதனுக்கு துவா செய்வதற்காக, நோயாளியை பார்க்க சென்ற மனிதனுக்கு துவா செய்வதற்காக அல்லாஹ் 70,000 மலக்குகளை அவனுக்காக சாட்டி துவா செய்ய வைக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம், ஒரு சகோதர முஸ்லிமை நலம் விசாரிக்க காலையில் சென்றால் 70,000 மலக்குகள் அவருக்காக மாலை வரை துவா செய்கிறார்கள். அவர் மாலையில் சென்றால் காலை வரை 70,000 மலக்குகள் அவருக்காக துவா செய்கின்றார்கள். அவருக்கென சுவனத்தின் கனிகள் தயாராகிக் கொண்டே இருக்கும் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மனிதனை காலையிலே சென்றால் மாலை வரைக்கும் 70,000 மலக்குகள் அந்த மனிதனுக்காக அவனை துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். மாலையில் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அடுத்த நாள் காலை வரைக்கும் 70,000 மலக்குமார் எங்களுக்கு துவா செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் நாங்கள் ஒரு நோயாளிக்கு செய்த ஒரு துவாவின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு 70,000 மலக்குமார்களுடைய துவாவை எங்களுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். சாதாரணமான ஒரு விடயம் அல்ல, எவ்வளவு பெரிய இபாதத். கண்ணியமானவர்களே, ஒரு மனிதனுடைய கஷ்டத்திலே நாங்கள் பங்கு கொள்கின்ற போதும், ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பத்திலே நாங்கள் பங்கு கொள்கின்ற போதும், ஒரு மனிதனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோயை தங்களுடைய நோயாக நினைத்து அதற்கு உதவி பண்ணுகின்ற போதும், ஒரு மனிதன் விழுந்திருக்கின்ற கஷ்டத்தை எனக்கு ஏற்பட்ட கஷ்டமாக நினைத்து அந்த மனிதனை தூக்கி விடுகின்ற போது அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பை பாருங்கள். அந்த மனிதனுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்புகளை கொடுக்கிறான். 70,000 மலக்குமார்கள் மூலமாக அல்லாஹ் அந்த மனிதனுடைய அந்தஸ்தை கூட்டிக் கொண்டிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸாக இருக்குது. அது மாத்திரமல்ல, இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரெல்லாம் நோயாளியை பார்க்க செல்கின்றார்கள் அவர்களுக்குரிய சிறப்பை சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஒரு சபையிலே உட்கார்ந்து கொண்டு கேட்கின்றார்கள், இன்று நோயாளியாக இன்று ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றவர் யார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையிலே இருந்து கேட்கின்றார்கள். உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுப்புகின்றார்கள். பின்னரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இன்று ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் யார்? உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுப்புகின்றார்கள். மீண்டும் அந்த சபையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தவர் யார்? உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுப்புகின்றார்கள், இன்று ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றவர் யார்? உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுப்புகின்றார்கள், இன்று நோம்பாளியாக இருந்தவர் யார்? உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எழுந்தார்கள். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எல்லாவற்றுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எழுப்புகின்றார்கள். உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகைய பண்புகள் ஒரு முஸ்லிமிடத்திலே இருக்கின்ற போது, இத்தகைய நல்ல குணங்கள், ஒருவர் நோம்பாளியாக இருக்கிறார், ஜனாசாவை பின்தொடர்ந்தும் இருக்கிறார், ஒரு ஏழைக்கு உணவளித்தும் இருக்கிறார், ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றும் இருக்கிறார், இப்படியான கருமங்கள் யார் ஒரு நாளைக்குள்ளே இந்த எல்லா கருமங்களையும் செய்து கொண்டார்களோ அந்த மனிதன் சுவர்க்கத்துக்குரிய மனிதன். அந்த மனிதன் எல்லா கருமங்கள் யார் எந்த மனிதனிடத்திலே ஒன்று சேருமோ அந்த மனிதன் சுவர்க்கம் நுழைவான் என்ற செய்தி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள். எனவே கண்ணியமானவர்களே, நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் துவர்க்கம் நுழைவிக்கக்கூடிய ஒரு அமலை நாங்கள் செய்திருக்கிறோம் என்ற ஒரு உன்னதமான அமலாக, உன்னதமான ஒரு நல்ல இபாதத்தாக அதை கருத வேண்டும். அது மாத்திரமல்ல, சில நோயாளிகளை நாங்கள் ஒரு முறைதான் பார்ப்போம். சில நோயாளிகள் படுத்தால் 2 மாதம் 3 மாதம், சில நோயாளிகள் வருடக்கணக்கிலே படுப்பார்கள். நாங்கள் சென்ற மாதம் தானே பார்த்தோம், நாங்கள் போன மாதம் தானே பார்த்தோம், நாங்கள் போன பெருநாளைக்கு தானே பார்த்தோம். இப்படி என்று இருக்காமல் நோயாளிகளை வாராவாரம் அல்லது நாளாந்தம் ஒவ்வொரு நோயாளிகளை பார்க்க செல்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு வருகின்ற நோய்களை எங்களுக்கு தெரியாமலே அல்லாஹ் நீக்கி விடுகிறான். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எங்களுக்கு நோய்கள் வராமல் மலக்குமார்கள் துவா செய்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாளைய மறுமையிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு அந்த நோயாளியை விசாரித்து சென்றது மூலமாக துவர்க்கத்திலே அந்தஸ்தை கூட்டி தருகிறான். எந்த அளவென்றால், இன்றைய உலகத்திலே நாம் பார்க்கின்ற போது நோயாளிகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றார்கள். எந்த அளவு நோயாளிகள் கூடியிருக்கிறார்கள் என்றால், ஆரம்பத்திலே வைத்தியசாலைகளிலே ஒரு வைத்தியசாலை இருந்தால் அந்த வைத்தியசாலையில தான் எல்லா நோய்க்குரிய வைத்தியங்களும் நடக்கும். ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு வைத்தியசாலைகளும் பல மாடிகளாக மாறியிருக்கு. ஒரு வைத்தியசாலைக்கு போனா பல மாடிகளாக மாறிக்குது. அந்த வைத்தியசாலை ஒழுக்க பல நோய்களுக்குரிய சிகிச்சை அங்க இருக்குது. ஒருத்தர் காய்ச்சலுக்கு போனா காய்ச்சலுக்கு தனியான வார்டு, ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி வாகனம் ஒன்று விபத்துல சிக்கி போனா அதுக்குன்னு தனிய ஒரு வார்டு, ஒருத்தர் கிருமின்னு போனா கிருமின்னு சொன்னதுக்கு தனிய ஒரு வார்டு, இன்னொருத்தர் சக்தி வகுத்தாளன்னு போனா அவருக்கு தனிய ஒரு வார்டு. கண்ணியமானவர்களே, ஒருவர் பத்தி நெருப்புல அங்க எங்கேயாவது பத்திட்டு போனா அவருக்கு வேறையா இன்னொரு வாடி. எந்த அளவுண்டா, தனித்தனி நோய்களுக்கு தனித்தனியான வைத்தியம் செய்யக்கூடிய இடங்கள் கூடியிருக்கின்ற அளவுக்கு இன்று நோய்கள் கூடிக்கொண்டிருக்கின்றன. அன்பான தாய்மார்களே, முந்திய காலம் வைத்தியர்கள் குறைந்த காலம், வைத்தியசாலையின் குறைந்த காலம். ஆனால் இந்த வைத்தியசாலைகள் கூடி வைத்தியர்களும் கூடிக்கொண்டிருக்கிறார்கள், நோய்களும் கூடிக்கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே எங்களுக்கு சரி, ஊரில் நிறைய நோயாக இருப்பார்கள், வெளியில் நிறைய நோயாக இருப்பார்கள். ஆனால் எங்களால் முடியுமாக இருந்தால் நோயாளிகளிடத்திலே தங்குவது, நோயாளிகளை பாதுகாப்புக்காக நீ போய் இருப்பது, அது வைத்தியசாலை இருப்பதாக இருக்கலாம், அல்லது நோயாளிகளை வீட்டிலே போய் நோயாளிக்காக நீ சிகிச்சை அளிக்க, நோயாளிக்காக நீ மருந்துகள் கொடுக்க, அல்லது நோயாளிகளை குடும்பத்தில் யாருக்காக நீ போய் தங்கி அந்த நோயாளியை பராமரிக்கின்ற விடயத்திலே நாங்கள் இருப்போம் என்றால் அதற்கும் அல்லாஹ் பெரிய ஒரு கூலி எங்களுக்கு வழங்குகின்றான். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்து மா கானல் அப்து ஃபீ அவுனி அகீ. ஒரு மனிதன் ஒரு அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற காலம் முழுவதும் அல்லாஹ் அந்த அடியானுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். நாங்கள் ஒரு நோயாளிக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்ற காலம் முழுக்க அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். கஷ்டப்பட்ட ஒரு மனிதனுடைய கஷ்டத்திலே நாங்கள் பங்கெடுக்கின்ற காலம் முழுக்க அல்லாஹ் எங்களுடைய கஷ்டத்திலே அல்லாஹ் பங்கெடுக்கிறான். சிரமப்படுகின்ற ஒரு மனிதனுக்கு உதவி செய்கின்ற காலம் முழுக்க அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கண்ணியமானவர்கள், அல்லாஹ் நிறைய சிறப்புகளை எங்களுக்கு வைத்திருக்கிறான். ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, இன்னும் மிக முக்கியமான ஒரு விடயம், நோயாளியுடைய வீட்டுக்கு சென்றால் இன்று சில தாய்மார்களை பார்க்கின்ற போது அல்லது சமூகத்தில் இருக்கின்ற சிலரை பார்க்கின்ற போது அங்கே வீணான பேச்சுக்களை பேசுவதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நோயாளியுடைய வீட்டுக்கு போகின்றீர்கள் அல்லது ஒரு ஜனாதா வீட்டுக்கு போகின்றீர்கள், அங்கே மலக்குமார்கள் வருகை தருகின்றார்கள். அந்த இடத்துல என்ன விடயம் பேசப்படுகிறதோ அந்த விடயத்துக்கு மலக்குமார்கள் ஆமி சொல்கின்றார்கள். நீங்கள் ஒரு ஜனாதா வீட்டிலே போய் அந்த ஜனாதாவுடைய நலவுகளை கதைத்தால் நலவுகளுக்காக வேண்டி மலக்குமார் ஆமி சொல்கிறார்கள். நீங்கள் கருதியை கதைத்தால் அந்த கருதிகளுக்கும் ஆமி சொல்கின்றார்கள். அதனால் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒரு நோயாளியுடைய இடத்துக்கு சென்றால் அல்லது ஒரு ஜனாதா வீட்டுக்கு சென்றால் அவருடைய நலவுகளை கதையுங்கள், அவருடைய குறைகளை கதைக்காதீர்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஹலர்துல் மரீல் அவில் மய்யித், நீங்கள் ஒரு நோயாளியை சந்திக்க சென்றால் அல்லது ஒரு மையத்து வீட்டுக்கு சென்றால் ஃபகூலு ஹைரா, நல்ல விஷயங்களை சொல்லுங்கள், நல்ல விஷயங்களை கதையுங்கள், அவருடைய நலவுகளை சொல்லி மற்றவர்களுக்கு கதையுங்கள். ஃபைனல் மலாயிகத்தை யுஅமினூன அலா மா தகூலூன், நீங்க என்னென்ன விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ, என்னென்ன விடயங்களை கதைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, என்னென்ன விடயங்களை பரிமாறிக் கொண்டிருக்கிறீர்களோ, இந்த விடயங்களுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு நோயாளியுடைய வீட்டுக்கு சென்றால் அல்லது ஒரு ஜனாதா வீட்டுக்கு சென்றால், நாங்கள் ஓய்வு நேரம் எங்களுக்கு கிடைத்து விட்டால், நோயாளியிடத்திலே கொஞ்ச நேரம் இருப்போம், அதுக்கு பின்னால் வெளியிலே வந்து விட்டால், வேற எந்த விடயங்களும் கதைக்காமல் அந்த நோயாளிகளுக்கும் நோயாளிய குடும்பத்துக்கும் மாறுதலை சொல்லிவிட்டு, அல்லது அந்த ஜனாதாவுக்கு துவா ஓதக்கூடிய துவாவை ஓதிவிட்டு, ஜனாதாவுடைய குடும்பத்துக்கு ஓதக்கூடிய ஆறுதல் துவாவை ஓதிவிட்டு நாங்கள் சந்தோஷமாக அங்கிருந்து திரும்பிவிட வேண்டும். அவர்களுக்கு துவா செய்துவிட்டு அங்கிருந்து திரும்பிவிட வேண்டும். அப்படி இல்லாமல் அங்கிருந்து நாங்கள் வீணான பேச்சுகளை கதைப்போம் என்றால், கண்ணியமானவர்களே, அந்த கதையினூடாக மலக்குமார்கள் ஆமீன் சொல்லி அந்த ஜனாசாவுக்கும் அந்த நோயாளிக்கும் அல்லாஹ் தண்டனையை கொடுப்பார். எதனால்? நாங்கள் பேசின பேச்சுக்களால். எனவே அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு நோயாளியுடைய வீட்டுக்கு சென்றால் நாம் நல்ல முறையிலே அந்த ஒழுக்கங்களை பேணி நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு துவாவை கேட்டார்கள். நாங்கள் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு துவா, யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக என்று துவா செய்தார்கள். என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்வு இந்த உலகத்திலே பல அமைப்பில் இருக்கும். எப்படி அமைப்பில் அவனுடைய வாழ்க்கை இருந்தாலும் அவனுடைய இறுதி முடிவு நல்லதாக ஆகிவிட்டால் அல்லாஹ்விடத்திலே அவன் மனிதன் சிறந்தவனாக ஆகிவிடுகிறான். இந்த உலகத்திலே களிமா ஒரு மனிதன் பிரிந்து விட்டால் அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாக ஆகிவிடுகின்றான். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி முடிவும் நல்லதாக ஆக வேண்டுமா? இந்த உலகத்திலே நாங்கள் நல்லதை செய்து கொள்ள வேண்டும். மற்றவருடைய துன்பங்களை தங்களுடைய துன்பங்களாக எடுத்து அவர்களை நாங்கள் பார்க்க வேண்டும். மற்றவருடைய மான மரியாதைகளை எங்களுடைய மான மரியாதையாக நாங்கள் நினைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மனிதர்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய பார்வையிலே மனிதர்கள் கண்ணியமானவர்கள், பெருமதியானவர்கள். இன்று நாம் ஒரு வீட்டுக்கு கொடுக்கின்ற, எங்களை செல்வத்துக்கு கொடுக்கின்ற, எங்களை தோட்டம் துறவு கொடுக்கின்ற கண்ணியங்கள், மரியாதைகள் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அதனால் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மனிதனை கண்ணியப்படுத்தி வைப்பதா, மனிதனை அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருப்பதாக பரிசுத்த அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா மனிதனை எப்படி சிறப்பாக்கி வைத்திருக்கிறானோ அதே போல மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற இல்ம் இருக்குதே, அறிவு இருக்குதே, அல்லாஹ் அறிவையும் அடுத்த ஒரு செல்வமாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த அறிவு இருக்குதே, அறிவு என்ற செல்வம் அல்லாஹ் இந்த உலகத்திலே உள்ள எந்த படைப்புக்கும் அல்லாஹ் கொடுத்தில்லை. மனிதனுக்கு மட்டும்தான் அறிவு செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அதனால் தான் மனிதன் பெருமதியானவன். எனவே மனிதனுடைய நாவிலே இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், ஒரு நோயாளியை வீட்டுக்கு சென்று கதைக்கக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா இருக்க வேண்டும், அல்லது ஒரு ஜனாதா வீட்டுக்கு சென்ற அந்த ஜனாதா வீட்டிலே கதைக்கக்கூடிய வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா இருக்க வேண்டும். பிறருடைய மனங்கள் நோகாத வகையிலுடைய வார்த்தைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாவு இருக்குதே கண்ணியமானவர்களே, இந்த நாவு அசுத்தங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு அல்ல. அல்லாஹ்வு தஆலா உடம்பிலே பல துவாரங்களை தந்திருக்கிறான். அந்த துவாரங்களினூடாக எங்களுடைய அசுத்தங்களை உள்ளே இருக்காமல் நாங்கள் வெளியேற்றி விடுகின்றோம். சிறுநீராக இருக்கலாம் அல்லது மலமாக இருக்கலாம், அல்லாஹ் எங்களுடைய உடம்பை சுத்தப்படுத்தி அந்த துவாரங்களை தந்திருக்கிறான். அந்த துவாரம் இல்லை என்றால் அந்த மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுவான். எனவே நாவு என்ற ஒரு துவாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இதன் மூலமாக அசுத்தங்களை வெளியாக்கிவிடக் கூடாது, மற்றவர்களுக்கு கருவறுப்பான வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது, பொய்களை பேசிவிடக் கூடாது, அதாவது மற்றவர்களை பற்றி பொறாமைப்பட்டு விடக் கூடாது, கோல் புறங்களை பேசிவிடக் கூடாது. இந்த நாவினூடாக மற்றவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூற வேண்டும், துஆ செய்ய வேண்டும், நல்ல நல்ல விடயங்களை கதைக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு விடயத்தை நினைவுபடுத்தினேன். ஒரு ஜனாதா வீட்டுக்கு சென்றால் அந்த ஜனாதாவுடைய நலவுகளை நாங்கள் கதைக்க வேண்டும். கதைக்கின்ற அந்த நல்ல கதைகளுக்கு மலக்குமார்கள் ஆமீன் சொல்கிறார்கள். அதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை தருகிறான், அந்த ஜனாதாவுக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றால் அந்த நோயாளியுடைய நலவுகளை தான் கதைக்க வேண்டும். அந்த நோயாளிக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூற வேண்டும். அந்த நோயாளிய குடும்பத்துக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூற வேண்டும். இது சுன்னாவாக இருக்கிறது, எங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, மலக்குமார்கள் எல்லாம் எங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறான், மலக்குமார்கள் எங்களுக்கு துவா செய்கின்றார்கள். எனவே கண்ணியமான தாய்மார்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்த அல் குர்ஆனிலே சொல்கிறான், முஸ்லீம்கள் எல்லோரும் முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்கள் எல்லோரும் சகோதரர்கள், ஒரே தாய் தந்தையுடைய பிள்ளைகள். எங்கட வாப்பா உம்மா வேறவர்களா இருந்தாலும் நாங்கள் ஒரே பரம்பரையில வந்தவர். எங்களுடைய ஆரம்ப தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், எங்களுடைய தாய் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். எனவே நாம் எல்லாம் ஒரே தாய் தகப்பனுடைய பிள்ளைகள். அல்லாஹ் சொல்லுகின்றான், உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துங்கள், குழப்பத்தை ஏற்படுத்தாதீர்கள். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு அன்பு காட்டுவான், அல்லாஹின் மூலமாக நீங்கள் இரக்கம் காட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹ் பரிசுத்த அல் குர்ஆன் சொல்லுகின்றான். எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு நோயாளி நோய் விசாரிக்கு செல்கின்ற போது அல்லாஹ் எங்களுக்கு ஏராளமான சிறப்புகளை தருவதாக இன்றைய பயானில் நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இரண்டு விடயத்தை உங்களுக்கு முன்னால் நான் தெளிவுபடுத்தினேன். ஒரு அடியான் நோய்வாய்ப்படுகின்ற போது நோய்வாய்ப்படுகின்ற அடியானுக்கு அல்லாஹ் அந்த நோயின் மூலமாக நன்மையை கொடுக்கிறான், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான், அவருடைய அந்தஸ்துகளை கூட்டுகிறான், அவனுக்கு அல்லாஹ் திருந்துவதற்குரிய அவகாசத்தை நோய் மூலமாக கொடுக்கிறான். ஒரு மனிதன் ஆரோக்கியமாக நோய் இல்லாத நிலைமையிலே சுகதேவியாக இருக்கின்ற போது என்னென்ன நல்லமல்களை செய்து கொண்டிருந்தானோ அத்தகைய நல்லமல்களை அல்லாஹ் அந்த மனிதன் நோயாளியாக படுக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான். நாங்க இன்றைக்கு என்னென்ன அமல்களை செஞ்சோமோ, எவ்வளவு குர்ஆன் ஓதினோமோ, எவ்வளவு சுன்னத்தான தொழுகைகளை தொழுதோமோ, எவ்வளவு விக்ருகள் செய்தோமோ, இந்த விக்ரு இந்த அமல் எல்லாத்தையும் அல்லாஹ் நாளைக்கு நாங்க நோயாளி ஆகிவிட்டால் அல்லாஹ் நன்மை நன்மையை தருகிறான். நாளைக்கு எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொள்ளலாத நிலைமையில உள்ள ஒரு நோய் அல்லாஹ் நாளைக்கு எங்களுக்கு தந்து விட்டான் என்றால் நிச்சயமாக இன்றைக்கு செஞ்ச அமலுடைய கூலிய நாளைக்கு செய்யற மாதிரியே அல்லாஹ் தருவான். இந்த உலக வாழ்க்கையில நாங்க நல்லமல் செய்து கொண்டு போனால், நல்லமல் செய்து கொண்டு போகின்ற சந்தர்ப்பத்திலே நோய் வந்தால், நாங்கள் ஒரு மாதம் படுத்தாலும் இரண்டு மாதம் படுத்தாலும் ஒரு வருடம் அந்த நோயினால் தூங்கி இருந்தாலும் அந்த ஒரு வருடம் முழுக்க அல்லாஹ் நாங்கள் ஆரோக்கியமாக இருந்த நிலைமையில என்னென்ன இபாதத் செய்தோமோ அந்த இபாதத்துடைய கூலியை அல்லாஹ் நாங்கள் கட்டிலே நோயாளியாக இருக்கின்ற போதும் அல்லாஹ் எங்களுடைய மீதானுக்கு கொண்டு வருகிறார். அது ஒரு நோயாளிக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற சிறப்பு. ஒரு நோயாளி பாயிலே படுக்கின்ற போது அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அந்த நோயினோடாக பாவங்களை மன்னிக்கிறான், அவருடைய அந்தத்தை கூட்டுகிறான், தௌபாவுக்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறான். அடுத்து அந்த நோயாளியை நோய் விசாரிக்க செல்கின்ற போதும் அந்த முஸ்லீம் அடைகின்ற சிறப்பையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒன்று, யாரெல்லாம் நோய் விசாரிக்க சென்று அந்த நோயாளியிடம் இருந்து திரும்புவதற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சுவர்க்கத்தின் கனிகளை அந்த மனிதன் பறித்துக் கொண்டிருக்கிறான். இரண்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த மிக முக்கியமான சிறப்புகள்ல ஒன்று, ஒரு மனிதன் காலையில ஒரு நோயாளியை பார்க்க சென்றால் மாலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அவருக்கு துவா செய்கின்றார்கள். யாருக்கு? அந்த நோயாளியை பார்க்க சென்றவருக்கு. மாலையில ஒரு நோயாளியை பார்க்க சென்றால் அடுத்த நாள் காலை வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அந்த நோயாளியை பார்க்க சென்ற மனிதருக்காக துவா செய்கின்றார்கள். அதே போன்று ஒரு மனிதன் நோயாளியுடைய வீட்டுக்கு சென்று அந்த நோயாளிக்கு ஆறுதல் வார்த்தைகள் கூறினால் ஒரு மலக்கு இருந்து கொண்டு சொல்கிறார், எந்த நோயாளிக்கு நீ ஆறுதல் வார்த்தை கூறினானையோ அதே ஆறுதல் வார்த்தை உனக்கும் கிடைக்கட்டும் என்று அந்த மலக்கு அதே துவாவை நோயாளியை பார்க்க சென்றவருக்கு ஆமீன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் நோயாளியுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கெடுக்கிறான் என்றால் யாரு நோயாளிய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கின்ற ஒரு முஸ்லீம், அந்த முஸ்லீமுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் அல்லாஹ் பங்கெடுக்கிறான். அதே போன்று ஒரு நோயாளியுடைய வீட்டுக்கு சென்றால் நல்லதை கை கதைக்க வேண்டும். அதே போல ஒரு ஜனாதா வீட்டுக்கு சென்றால் அவருடைய நலவுகளை சொல்லி கதைக்க வேண்டும். ஏனென்றால் மலக்குமார்கள் நாங்கள் பேசுவதற்கு நாங்கள் கதைப்பதற்கு ஆமை சொல்கின்றார்கள். எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, ஒரு ஜனாதா வீட்டிலே இந்த ஒழுக்கங்களை பேணி நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு நோயாளியுடைய வீட்டுக்கு சென்றால் இந்த ஒழுக்கங்களை பேணி நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடக்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் நாங்கள் ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க செல்வதன் மூலமாக நோயாளியுடைய நன்மைகளையும் கூட்டுகின்றான். அல்லாஹ் அந்த நோயாளிய தரஜாவை கூட்டுகின்றான். அது மாத்திரமல்ல, நோயாளியை பார்க்க சென்ற எங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். எனவே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, எங்களுடைய குடும்பங்களிலே அல்லது எங்கள் ஊர்களிலே நோயாளிகள் இருந்தால் அவர்களை நாங்கள் பார்க்க சென்று அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகளை கூறி அந்த நோயாளிகளுடைய பாவ மன்னிப்புக்காக துவா செய்வதோடு அந்த நோயாளியை பார்க்க செல்கின்ற போது அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய ஏராளமான கூலிகளை பெற்றுக் கொள்ளலாம். 70,000 மலக்குமாருடைய துவாவுக்கு நாங்கள் ஆளாகிவிடலாம். அது மாத்திரமல்ல, சுவர்க்கத்தின் கனிகளை பறிக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக, 70,000 மலக்குமார்கள் துவா செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக, நாளைய மறுமையிலே சுவர்க்கத்திலே அந்தஸ்தை கூட்டக்கூடிய இபாதத்தாக நோய் விசாரிக்கின்ற இபாதத் இருக்கிறது. எனவே நோய் விசாரிக்க சென்று இத்தகைய நன்மைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய சாலிஹான நல்ல மக்களாக அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்ல முடிவு ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் அந்த உலகத்திலே நோயாளிகளாக கஷ்டப்படுகின்றார்களோ அந்த நோயாளிகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நோயாளிகளை நோய் விசாரிக்க சென்று நோயாளிகளுக்கு உதவுகின்றார்களோ அத்தகைய மனிதர்களுக்கு நீயே ஆறுதலாகவும் நீ அந்த மனிதர்களுடைய கஷ்டத்திலே பங்கேற்கக்கூடியவனாக இருந்துடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்கின்றார்களோ அத்தகைய மனிதர்களுக்கு 70,000 மலக்குமாருடைய துவா இருப்பதாக நீ வாதா பண்ணிருக்கிறாய் அல்லாஹ். எனவே அத்தகைய மலக்குமாருடைய துவாவை பெற்றுக்கொண்ட சாலிஹான கூட்டத்திலே அனைவரையும் சேர்த்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ ஆரோக்கியத்தை கொடுத்துடுவாயாக. யா அல்லாஹ், அந்த நோயாளிய பாவங்களை மன்னித்துடுவாயாக. யா அல்லாஹ், அந்த நோயாளிய அந்தஸ்தை கூட்டிடுவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் நோயாளிகளை நோய் விசாரிக்க செல்கின்றார்களோ செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டில போய் அந்த நோயாளிகளின் நலவுகளை கதைக்கக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக. அந்த நோயாளிகளின் நலவுகளை சொல்லக்கூடியவர் ஆக்கிடுவாயாக. நோயாளிகளுக்கு ஆறுதல் வார்த்தைகளை, நோயாளிகளின் குடும்பத்துக்கு ஆறுதல் வார்த்தையை சொல்லக்கூடிய நல்லவர்கள் ஆக்கிடுவாயாக. யா அல்லாஹ், எங்கள் இறுதி முடிவை நல்ல முடிவு ஆக்கிடுவாயாக. ஆமீன் ஆமீன். வா ஆகிறதா.